Honorable G. Srinivasan, you have 8 minutes.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் மத்தியஸ்த சபை சட்டம் மூலம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் மூலமான பரஸ்பர ஒத்துழைப்பு என்கின்ற தலைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் உண்மையில் எமது நாட்டை எடுத்து பார்க்கின்ற போது வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. அநேகமான வழக்குகள் வழக்காடப்பட்டு 10-15 வருடங்கள் கடந்தும் தீர்ப்பு இல்லாத நிலைமைகள் காணப்படுகின்றன. ஆகவே நிச்சயமாக இந்த மத்தியஸ்த சபை சட்டம் என்பது கட்டாயம் தேவையான ஒன்று. எல்லா விடயங்களும் நீதிமன்றங்களுக்கு செல்லுகின்ற போது வழக்குகளில் தேக்கம் ஏற்படுவது இயல்பாக காணப்படுகின்றது. எனவேதான் இந்த மத்தியஸ்த சபைகளை நிறுவுதல், அந்த மத்தியஸ்த சபைகளை ஆரோக்கியமான முறையில் அதனை கொண்டு செல்லுதல் என்பதோடு மட்டுமல்லாமல், இந்த மத்தியஸ்த சபைகளுக்கு நியமிக்கப்படுகின்றவர்கள் உண்மையில் ஒரு மனிதநேயம் உள்ளவர்களாகவும் நடுநிலை தீர்ப்பாளர்களாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. எனவே இந்த மத்தியஸ்த சபை சட்டம் மூலம் என்கின்ற விடயத்தை நாங்கள் சாதகமாக பார்க்கின்றோம். வழக்குகளை முடித்துக் கொள்வதற்கும் வீண் செலவுகள் வீண் நேர விரயங்களை குறைத்துக் கொள்வதற்கும் இந்த மத்தியஸ்த சபை நிறுவுதல் செயற்படுத்தல் என்பன மிக முக்கியமானது. சமூக பிரச்சனைகளை சமூகங்கள் மூலமாக, சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் மூலமாக தீர்த்துக் கொள்வது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த சட்டம் மூலம் என்பது அவசியமானது ஒன்று என்பது உணரப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த குற்றவியல் சட்டங்களும் பரஸ்பர ஒத்துழைப்பு என்கின்ற விடயம் உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி, இந்த குற்றவியல் விடயங்களில் பரஸ்பர ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளுதல் என்ற விடயம் இருக்கின்றது. உண்மையில் கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் பல குற்றச்செயல்களை செய்த பாதாள உலக தலைவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்த குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமான விடயங்களில் சர்வதேச ரீதியாகவும் கட்டாயமாக ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பு இருப்பதன் மூலமாக நீண்ட காலமாக நமது நாட்டை போதைப் பொருட்களின் ராஜ்யமாக அல்லது போதைப் பொருட்களின் களஞ்சியமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் கைது செய்யப்படாமல் அதன் கீழே பணியாற்றுகின்ற சிறியவர்கள் கைது செய்யப்படுவதன் மூலமாக இந்த ராஜ்யத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது அல்லது குறைக்க முடியாது. எனவே இந்த குற்றவியல் சட்டம் சம்பந்தமான விடயங்களில் சர்வதேச நாடுகளுடன் பரஸ்பரமான ஒத்துழைப்பை செய்வதன் மூலமாக இந்த சமூகத்தை சீரழிக்கின்ற, சமூகத்தை அழிக்கின்ற இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த விடயத்தில் பல முக்கியமான தலைவர்கள் பல நாடுகளிலிருந்தும் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் இந்த நாடு போதைப் பொருளால் அழியக்கூடிய ஒரு தேசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சில முக்கியமான அரசியல்வாதிகள் கூட, முக்கியமான சமூகத்தின் பிரமுகர்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் கூட இந்த பாதாள உலக கோஷ்டியினருடன் பாதாள உலகத்தில் இருந்து கொண்டு இந்த போதைப் பொருள் வியாபாரம் செய்கின்றவர்களோடும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இந்த நாட்டில் காணப்படுகின்றது. ஆகவே மத்தியஸ்த சபையை நிறுவுதல், அதனை வினைத்திறனுடன் இயங்க வைத்தல், அதன் மூலமாக சமூக பிரச்சனைகளை தீர்த்தல், இந்த குற்றவியல் சம்பந்தமான இணக்கப்பாட்டுடன் இந்த குற்றவாளிகளை தண்டித்தல் என்பது அவசியம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது, குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதிலும் குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கின்ற ஒரு பொறிமுறை என்பது கடந்த காலங்களில் காணப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான குற்றவாளிகள் கூட தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை எடுத்து பார்த்தால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததன் பின்னர் 3 ஜனாதிபதிகள் வந்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அடுத்தது கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இருந்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரி, முக்கியமாக இந்த அழிவை ஏற்படுத்திய அந்த அல்பா என்று சொல்லுகின்றார்கள், சாம் என்று சொல்லுகின்றார்கள், பப்பா என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள், இப்படிப்பட்டவர்கள் யார் என்பது புரியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. உண்மையில் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு சட்ட கட்டமைப்பு அல்லது குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு முன்னேறுவதற்கு இடமே இல்லை. ஆகவே இன்றைய நிலையை பார்க்கின்ற போது இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் இந்த புதிய அரசாங்கம் செயல்படுகின்ற தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேத்தில் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றவர்களையும் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மட்டக்களப்பிலும் பல அப்பாவி உயிர்கள் அந்த தேவாலய வழிபாட்டின் போது கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒரு ஆன்மீக வழிபாட்டிற்கு சென்றவர்களை கொலை செய்வது என்பது மிக பயங்கரமான குரூரமான ஒரு செயல். ஆகவே சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக குற்றவாளிகளுக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள
விரும்புகின்றேன்.
தலைப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். அடுத்ததாக, தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சினை, விவசாயிகள் தங்களுடைய நெல் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் பார்த்தால் ஒரு உத்தரவாத நிலை, ஒரு நிர்ணய விலை என்பது ஒரு கிலோ நெல்லுக்கு 120 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு மூடை நெல் கிட்டத்தட்ட 6900 வரை செல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் உரத்தை எடுத்துக்கொண்டால் 8000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய வேண்டிய உரம் என்பது தற்போது தனியார் கடைகளில் 17000 மேற்பட்ட ரூபாய்களில் கொள்வனவு செய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதேபோல அரசு என்ன செய்கின்றது என்றால், கமநல திணைக்களங்களின் ஊடாக 10500 ரூபாய்க்கு இந்த உரத்தை விற்பனை செய்கின்றது. ஆனால் அந்த விற்பனை செய்கின்ற உரத்தின் அளவு விவசாயிகளுக்கு போதாமல் இருக்கின்றது. இந்த நிலையில் நிச்சயமாக ஆகக்கூடிய விலை கொடுத்து தனியார்களிடமிருந்து 17500 வரை கொள்வனவு செய்கின்ற உரமானது உற்பத்தி செய்யப்பட்டதன் பின்னர் நெல்லின் விலை உத்தரவாத விலை சரியாக நிர்ணயம் செய்யப்படாததால் திடீரென்று வீழ்ச்சியை சந்திக்கின்றது. இவ்வாறு வீழ்ச்சியை சந்திக்கின்ற போது விவசாயிகள் மோசமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே உற்பத்தியில் பொருளாதார ரீதியாக விவசாய பொருளாதாரம் முக்கியமானது. இந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்ற விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் உரிய காலத்தில் விலை நிர்ணயத்தை செய்ய வேண்டும். அந்த விலை நிர்ணயம் அறுவடை செய்கின்ற காலத்தில் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று வழக்கமாக சொன்ன ஒரு விடயம், இந்த சொல்லியல் பாடகர் சங்கீத்சன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூறப்பட்டது. இருந்தாலும் அவரை பிணையில் விடக்கூடிய ஒரு நிலைமையில் பரிசீலிப்பதாக அறிகின்றோம். ஆகவே இந்த சிறிய விடயங்களை பெரிதாக பயங்கரவாத தடை சட்டத்திற்கு உட்படுத்துவதும், பாரிய குற்றச்செயல்களை செய்தவர்கள் கைது செய்யப்படாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதும் என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமல்ல. ஆகவே இந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட அந்த இளைஞன் விடுதலை செய்யப்பட
வேண்டும்.
அதோடு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், இப்போது விளையாட்டு உத்தியோகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 50 வீதத்திலும் குறைவான விளையாட்டு உத்தியோகத்தர்களை கொண்டுதான் இந்த விளையாட்டு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த விளையாட்டு உத்தியோகத்தர்களின் நியமனங்களை செய்ய வேண்டிய அவசியத்தை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். பல மாவட்டங்களில் ஒரு நிலையத்தில் இருக்கின்ற விளையாட்டு உத்தியோகத்தர் 3-4 நிலையங்களை பதில்கடமை ஆற்ற வேண்டியவராக இருக்கின்றார். அதேபோன்றுதான் இந்த சுதேச வைத்தியத்துறையை எடுத்துக்கொண்டால், இந்த ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், அடுத்ததாக யுனானி போன்ற வைத்தியத்துறைக்குரியவர்கள் கற்று வெளியேறி தங்களுடைய உள்ளக பயிற்சியை முடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் நியமனம் கொடுக்கப்படவில்லை. சுதேச வைத்தியத்துறையை சுதேச நாட்டில் நாங்கள் அபிவிருத்தி செய்யவில்லை என்றால் அவர்கள் எங்கு சென்றும் தொழில் வாய்ப்பை பெற முடியாது. ஆகவே இந்த சுதேச
வைத்தியத்துறையில்
நியமனங்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.